உன் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. உன் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. எங்களுடைய ஆராதனை உங்களுக்கு தான் ஐயா, எங்களுடைய ஆராதனை உங்களுக்கு தான். எங்கள் தேவனாய கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் யார் உண்டையா? மேல வானத்தில கீழ பூமியிலும் ஐயா உமக்கு ஒப்பானவர் ஒருவர் இல்லை. இயேசுவே கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, எங்கள் இரட்சகரே, மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தவரே, சத்ருவின் தலையை நசுக்கினவரே, எங்கள் ஆண்டவரே, துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். உம்முடைய பாதப்படியில கொண்டு வைக்கிறோம் ஐயா, வணிகிறோம் ஐயா. பரிசுத்தரே, 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 பரிசுத்த பரட்டும் நாமம் ஐயா. எங்கள் மத்தியிலே, எங்களுக்குள்ளே, சபையிலே பரிசுத்த பரட்டும் நாமம் ஐயா, பரிசுத்த பரட்டும் நாமம் ஐயா, மகிமை பரட்டும் உம்முடைய நாமம் ஐயா, உயரட்டும் நாமம் ஐயா. ஓ ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி தகப்பனே, நன்றி ஐயா. கர்த்தாவே நீர் எங்களோடு இருக்கிற ஐயா, நீதான் எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய நாமத்திலே தான் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம், உம்மை தேடித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு பேசுவையா, நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு போதித்து உம்முடைய கண்களை எங்கள் மேல வச்சு எங்களுக்கு ஆலோசனை தாருங்க ஐயா. ஒரு வார்த்தை போதுமே ஐயா, நீ சொல்லுகிற ஒரு வார்த்தை போதுமே, எங்களை ஆத்துமாவை உயிர்ப்பிக்குமே ஐயா, எங்களை ஆத்துமாவை உணர்வடைய பண்ணுமே ஐயா. தகப்பனு உயிர்ப்பீங்க ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பீங்க ஐயா, சபையை உயிர்ப்பீங்க ஐயா ஆண்டவரே, எங்களை உணர்வடைய பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய ஆவியினாலும் உம்முடைய வார்த்தையினாலும், உம்முடைய ஆவியினாலும் உம்முடைய வார்த்தையினாலும் எங்களை உயிர்ப்பீங்க ஐயா, எங்களை உயிர்ப்பீங்க ஆண்டவரே, சபையை உயிர்ப்பீங்கன்னு நாங்கள் மன்றாடுகிறோம், மன்றாடுகிறோம் ஐயா, மன்றாடுகிறோம், மன்றாடுகிறோம். எங்களுக்கு போதிக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, வேதத்தில் கிடக்கிற ரகசியங்களை காணும்படி கண்களை திறந்தெடுங்க. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் ஆகும் என்று வாக்குரைத்த கர்த்தா, இந்த மத்தியான வேளையில் எங்களோடு பேசுமையா. எங்கள் இதயங்கள் திறந்திருக்கட்டும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் போல உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இதயம் என்கிற நிலத்தில் விழுந்து 100, 60, 30 பலனளிக்க, இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் ஆண்டவருக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்வு வாழ, எஜமானுக்கு ஏற்ற ஒரு வாழ்வு வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருப தர வேண்டும் என்று மன்றாடு. பரிசுத்தாவியானவரே, எங்கள் சிந்தனைகளை ஆட்கொள், எங்கள் நினைவுகளை ஆண்டுகொள். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு விஷயம் நாம் திரும்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரம். கம் வித் மீ ப்ளீஸ். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 1வது அதிகாரம். அதில் நான் 1வது வசனத்திலிருந்து சீக்கிரமே வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து படி.
ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா, யூதாவின் ராஜாக்களாகிய ஊசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம்.
கண்ட தரிசனம் படிங்க.
வானங்களே கேளுங்கள்,
வானங்களே கேளுங்கள்,
பூமியே செவிகொடு,
பூமியே செவிகொடு,
கர்த்தர் பேசுகிறார்,
கர்த்தர் பேசுகிறார். லிசன் டு மீ. வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு. ஏனென்றால் கர்த்தர் பேசுகிறார். The Lord is speaking. கர்த்தர் பேசுகிறார். ஆகவே வானங்களே செவிகொடு, பூமியே கேளு. என்னவா என்னத்தை கேட்க சொல்றார், என்னத்தை பேசுகிறார், படிக்க தொடர்ந்து.
பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்,
அவர்களோ எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார். தன் ஜனங்கள் தன்னுடைய வார்த்தையை கேளாமல் போனபோது, தேவ ஜனங்கள் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்காமல் போனபோது, தேவ ஜனங்கள் தேவனுக்கு தூரமாக போனபோது, தேவனுடைய உள்ளம் வேதனைப்படுகிறது. தன்னுடைய மகிமை கண்டு நாட்டின சந்தன மரங்கள் போல இருக்க வேண்டிய தேவ ஜனங்கள் தேவனுடைய வழிகளை மறந்து தேவனுடைய சித்தத்தை விட்டு தேவனுடைய வார்த்தைகளை விட்டு தங்கள் இஷ்டம் போல மனம் போல மாமிசத்தின்படி நடந்தபோது தேவனுடைய உள்ளம் துக்கப்பட்டது, வேதனைப்பட்டது. ஆகவே தன் வார்த்தையை தன்னுடைய ஜனங்கள் கேளாமல் போன போது ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை கேட்கும்படி வானங்களையும் பூமியையும் கூப்பிடுகிறாராம். என்னே ஆச்சரியம் பாருங்க, வானங்களே கேளுங்கள், ஏன்றால் என் ஜனங்கள் என் வார்த்தையை கேட்கவில்லை. ஆகவே வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு என்றால் கர்த்தர் பேசுகிறார். தேவனுடைய ஜனம் தேவன் பேசும் பொழுது கருத்தாய் கவனமாய் கேட்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் தேவன் பேசும்போது தேவனுடைய வார்த்தைகளை கருத்தாய் கவனமாய் கவனிக்க வேண்டும், கேட்க வேண்டும். செவித்துணவுள்ளவர்களாக இருப்பவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லையே, செவித்துணவாக இருப்பவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி வாழுவதில்லையே, செவித்துணவுள்ளவர்களாக இருக்கிறவர்கள் தேவனுடைய வசனத்துக்கு வளைந்து கொடுக்கிறதில்லையே. ஆகவே தேவனுடைய வாழ்விலே செயல்பட வழி இல்லை, வாய்ப்பில்லை. வனாந்தரம் போல வாழ்க்கை காட்சி அளிக்கிறது. பட் பிலீவ் இன் காட், நாம் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறோம், ஆண்டவர் இயேசுவை நம்பி இருக்கிறோம், இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை தள்ளிவிட்ட போது, தேவ ஜனங்கள் தேவனுடைய வசனத்தை தங்களுக்கு புறம்பே தள்ளிவிட்ட போது தேவனுடைய உள்ளம் வேதனைப்படுறது. ஆகவே தன் ஜனங்கள் தன்னுடைய வார்த்தையை கேட்கவில்லை. ஆகவே ஆண்டவர் வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு என்றால் கர்த்தர் பேசுகிறார். The Lord is speaking. தேவன் பேசுகிறார். தேவனுடைய வசனம் தேவனுடைய குரலாகும். The word of God is the mind of God. தேவனுடைய வசனம் என்றது தேவனுடைய சித்தமாகும். தேவனுடைய வார்த்தை என்றது தேவனுடைய உள்ளத்திலிருந்து வந்து புறப்பட்டவைகளாகும். அந்த வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை வாழ வைக்கிறது. அந்த வசனங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கிறது. இந்த வசனத்தின்படி நடக்கிறவைகள் பேதைகளாக இருந்தாலும் வழிகட்டு போக மாட்டார்களே. இந்த வசனத்தின்படி நடக்காதவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லையே. ஆகவே தன் வார்த்தையை தன் ஜனங்கள் தள்ளிவிட்ட போது ஆண்டவர் வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்தார்கள், அந்நிய தேசத்திலே உழந்தார்கள், கூக்குரலிட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். நான் அவர்களை ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவர்களை மீட்டெடுத்து என் அவர்களை ஆசீர்வாதமாக ஒரு நல்ல தேசத்திலே கொண்டு நாட்டி என் கற்பனைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்களோ வாழ்ந்திருந்த போது, அவர்களோ நன்றாயிருந்த போது என் வார்த்தைகளை தள்ளிவிட்டார்கள், என் வசனத்தை புறம்பே தள்ளிவிட்டார்கள். ஆகவே ஆண்டவரின் உள்ளம் வேதனைப்படுகிறது. ஆண்டவர் வானங்களையும் பூமியை கூப்பிடுகிறார், கர்த்தர் பேசுகிறார், கேளுங்கள். என்ன? பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். நான் கடந்த நாட்களில் படுத்திருக்கும் போதெல்லாம் இந்த வார்த்தை என் மனதில் வந்து அலை மோதி கொண்டே இருந்தது. அடிக்கடி இந்த வசனம் என் மனதில் வந்து திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருந்தது. ஆண்டவருடைய உள்ளம் படுகிற பாடுபாரு. நான் இதை பார்த்த போது நான் மனதில் யோசித்தேன், மாமிசமான தாய் தகப்பனாக்கி நம்ம எடுத்துக்கொள்ளுங்க, மாமிசமான தாய் தகப்பனாக்கி நம்ம எடுத்துக்கொள்ளுங்க. நாம் பிள்ளைகளை அன்பாக பண்பாக பாசத்தோடு தேசத்தோடு வளர்த்து ஆதரித்து ஒரு நோக்கத்தோடு அவர்கள் வளருவார்கள், வாழுவார்கள், நன்றாயிருப்பார்கள், நம்மை கவனிப்பார்கள், தேவன் பல நோக்கத்தோடு அவர்களை அன்பாய் பாசமாய் பரிவோடு நேசத்தோடு வளர்த்து வரும் பொழுது, அவர்கள் வளர்ந்து வரும் பொழுது தாய் தகப்பனுடைய சொல்லை கேளாமல் தாய் தகப்பனுக்கு விரோதமாக நடக்கும் பொழுது அந்த பெற்ற தாய் தகப்படி உள்ளம் எவ்வளவாக வேதனைப்படும் என்பதை யோசித்து பாரு. அதை போலதான் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காம தேவனுடைய வார்த்தைகளை புறம்பே தள்ளும் போது, ஆண்டவுடைய வசனத்தை புறம்பே தள்ளும் பொழுது ஆண்டவுடைய உள்ளம் வேதனைப்பட்டது பாரு. ஐ கேன் ஃபீல் இட். That's what I am speaking. அடுத்த வசனத்தை படிங்க.
அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார்.
என் ஜனங்களோ அறிவில்லாமலும் உணர்வில்ல. திரும்பப்படி சீக்கிரம் திரும்பப்படி.
மாடுதன் எஜமானையும்
மாடுதன் எஜமானையும்
கழுதைதன்
ஆண்டவனின் முன்னணியும் இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. புத்தி இல்லாத மாடு தன் எஜமானை அறியும், அறிவில்லாத கழுதைகளும் ஆண்டவனும் தங்கள் ஆண்டவனும் முன்னரே அறியும். ஆனால் என் ஜனங்களோ இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கு. யார் அந்த ஜனங்கள்? அறிவும் உணர்வும் மற்றவர்களாக இருக்கிற இந்த ஜனங்கள் யாரு? தேவ ஜனங்கள், காட்ஸ் பீப்புள், காட்ஸ் பிளாக். தேவ ஜனங்கள் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். என்ன அறிவு? தேவனை குறித்த அறிவு இல்லை. உலகத்தில் இருக்கிற அனைத்து அறிவும் இருக்குது, உலகத்தில் இருக்கிற நவீன யுக அறிவு எல்லாம் இருக்குது, ஆனா தேவனை குறித்த அறிவு தெளிவு சரியாக இல்லையே. அதிக படிப்பு, உடலுக்கு இழைப்பு, பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு என்று வேதம் சொல்லுகிறது. ஆயிரம் காரியங்களை படித்து அறிவை பெருக்கலாம், ஆனால் உன் ஆத்மா பாதத்துக்கு போய்விட்டால் அந்த மிகப்பெரிய பரிதாபம் பாரு. சொல்லப்படுறதுக்கு ஒரு காரியம் இருக்கு. நான் டொரண்டோவில் நின்று ஊழியம் செய்த நாட்களிலே ஒரு நாள் நான் பிரசங்கம் முடித்த உடனே ஒரு வயசான படித்தோர் என்னை தேடி வேகமாக வந்தார். அவருடைய பேர் பூர்ண சர்க்குடம். அவர் சொன்னார், தம்பி என்ற பேருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. அவர் சொன்னாரு, என் பிள்ளைகள் எல்லாம் நன்றாய் படித்து படிக்க வைத்திருக்கு. மூத்தவர் US அமெரிக்கால டாக்டராக இருக்கிறார், மற்ற பிள்ளைகள் எல்லாரும் நன்றாக படித்திருக்கிறாங்க, ஆனால் என் பிள்ளைகளை படிக்க வைத்தே ஆனால் அவர்களுக்கு கத்தர் கொடுத்து சரியாக சொல்லவில்லையே. தம்பி நீ பேசின போது நான் அதை உணர்றேன்டா, நான் வேதனைப்படுகிறேன்டா என்று சொல்லி ஒரு சில நாட்களிலே அவர் கண்ண மூடினார். அவருடைய மூத்த மகன் யூஎஸ்ல இருந்து வந்து எனக்கு சொன்னார், கோல் பண்ணார், பாஸ்டர் உங்களுடைய சீரியலா எனக்கு பாப்பா அனுப்பினாரு, நீங்க தான் வந்து அவர்கிட்ட பியூனரை செய்து வைக்க. நான் போன பியூனரை சேவ் நடத்துறதுக்கு அந்த ஹோல் முழுவதும் படித்தவர்களால படித்தவர்கள் நிரம்பியிருந்து ஆண்டவர் எனக்கு ஒரு சந்தப்பம் தந்தார். அவளும் படித்த புத்திவாளிகளுக்கு புத்திசாலிகளுக்கும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அந்த சந்தப்பத்தை பயன்படுத்த நான் என்ன சொல்லுவார் என்று சொன்னால், அவர் படிக்க வைத்தார், பட்டம் பெற வைத்தார், ஆனால் பரிசுத்தரை குறித்த அறிவு பிள்ளைகளுக்குள்ள இல்லை, தேவனை குறித்த அறிவு இல்லை. படித்தென்ன, பட்டம் பெற்ற முடிவில் பாதாளம் போனால் அதுல என்ன மேன்மை இருக்குது? ஐயா, இதை குறித்து கொஞ்சம் நமக்கு யோசிக்க இல்லை. அங்க ஒருத்தனை பாருங்க, ஆஸ்தி உள்ளவனாக, பெரும் ஆஸ்தி உள்ளவனாக, பெரும் பணக்காரனாக, அல்லும் பகலும் எல்லாவற்றையும் அனுபவித்து வந்த அனுதினமும் சம்பிரமமாக வாழ்ந்தான் வேதம் அழகாக தமிழ்ல சொல்றது. அவனுக்கு இல்லை என்று சொல்வதற்கு எதுக்கும் இல்லை. எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். விரும்பினதை செய்தான், விரும்பினதை அனுபவித்தான், விரும்பினத்துக்கு போனான், எல்லாவற்றையும் செய்தான், எல்லாம் அனுதினமும் சம்பிரமமாக வாழ்ந்த உடுப்பு ஹை ஃபை ஆக போட்டான். விரும்ப கொஞ்ச நாளைக்கு முதல் டிவியில நான் பார்த்தேன், இந்தியாவில் ஒரு பெரிய தனவந்தர் கோல்டில் பொன்னில பவுனில சேட்டு போட்டிருக்கிறாரு. என்னே பரிதாபம் பார். ஐயா, இந்த காரியம் பாதனத்திலிருந்து மீட்குமா? என்ன கவனிங்க, மனுஷன் தன் வசதியின்படியே வாழுகிறான் பாருங்க. என்ன காரியமான அனுதினமும் சம்பரமாக வாழ்ந்தா, அனுதினமும் சம்பரமாக வாழ்ந்தா, பெரிய பணக்காரனாக வாழ்ந்தா, பெரிய ஆஸ்தி உள்ளவனாக வாழ்ந்தா, பெரிய சொத்து பத்து உள்ளவனா, ஆனால் மறுத்த போது இந்த பூமியை விட்டு அவன் கடந்து போன போதோ, அவன் சேர்த்த செல்வமோ, அவன் வைத்திருந்த பொருட்களோ, அவன் பணமோ, பொருளோ, பட்டமோ, எனிதிங் அவனை பாதாளத்திலிருந்து பாதுகாக்க முடியவில்லையே. என்ன பரிதாபம். தேவ ஜனமே சிந்தி, 2015 ஆரம்பத்தில் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு ஆண்டுக்கான தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது, மறந்துடாதே என் வரமே. நாட்களை அவர் எண்ணுகிறார். டோன்ட் ஃபோகெட் இட், கீப் இன் யுவர் மைண்ட் டீப்லி. உன் காலங்கள் உன்னுடைய கரத்தில் இல்லை, உன் வருஷங்களுடைய கரத்தில் இல்லை. உன் நாட்கள் கவுண்ட் பண்ணப்படுகிறது, உன் நாட்கள் தேவனாலே எண்ணப்படுகிறது. உனக்கு ஆரம்பத்தை தந்தவர் ஒரு முடிவையும் வைத்திருக்க என்பதை மறந்துடாது. ஆகவே அந்த பணக்காரன் எப்படியோ வாழ்ந்தான், முடிவிலே ஈட்டிலே அவன் பாதாளத்திலே கிடந்து வேதனைப்படுற போது புத்தி வர்றது பாரு. It is too late. Send somebody who can help me. Is there any way? இதிலிருந்து தப்பித்துக்கொள்ள ஒரு வழி உண்டோ? இந்த பாதாளத்திலிருந்து தப்பிக்கொள்ள ஒரு மார்க்கம் உண்டோ? கொடுத்த வாழ்வை மனம் போல வாழ்ந்தான் தேவன். ஈவாக கொடுத்த வாழ்வை மனம் போல வாழ்ந்து, இஷ்டம் போல வாழ்ந்து மறித்து போய்விட்டானே. இனி ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு இல்லையே. மனம் திரும்பவும் மனம் மாறவும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு இல்லையே, ஒரு சந்தர்ப்பம் இல்லையே. பிகாஸ் இட் வாஸ் டூ லேட். ஆகவே தேவ ஜனமே, இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஐ ஹவ் கால்ட் எவ்ரிபடி கம் டு தி ட்ரை ட்ராக். சரியான இடத்துக்கு வா,
தேவனை தேடுகிற உணர்வு உள்ளத்திலே உண்டாகட்டும். ஆண்டவருக்கு என்று வாழுகிற வாஞ்சையும் வைராக்கியமும் நம்முடைய இருதயத்திலே கொழுந்து விட்டு எரியட்டும். நம்முடைய பலிபீடத்திலே தேவனை கொடுத்த அக்னி பட்டி எரியட்டும். வாழ்வு ஒன்று வாழ்வது உமக்கு வேற எந்த விருப்பமும் வேண்டவே வேண்டாம், பரிசுத்தரே பரிசுத்தப்படட்டும் நாமும் என் வாழ்விலே என்று பாடினான் ஒரு பக்தம் பாருங்க. தேவ ஜனமே, தன் ஜனங்கள் தன்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போன போது ஆண்டவர் உள்ள வேதனை பட்டு வரைகளே செவி கொடு, பூமியே கேள், லார்ட் இஸ் ஸ்பீக்கிங். எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறாங்க, கேட்கிற எத்தனை பேர் தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். I am so sad about something. God knows everything. We are dealing with God. ஒரு மனிதனோடு நாம் இடைவெளியில் நாம் தேவனோடு இடைபடுகிறோம். நம்மை படைத்த தேவனோடு இடைபடுகிறோம். நம்மை உண்டாக்கின இறைவனோடு இடைபடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்க வல்லபோல தேவனுடைய கரங்களில் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே நம்மை சமர்ப்பிப்போமே. இந்த வருஷம் தொடங்கும் பொழுது இந்த ஆண்டு என்னென்னலாம் செய்யும் பொழுது செய்ய வேண்டும் என்று உன்னுடைய வாழ்க்கை குறித்து நீ திட்டமிட்டிருக்கலாம். பட் நான் கேட்கிறேன், நாம தான் ஆவிக்குரியவர்களாயிட்டதே, தேவனுடைய பிள்ளைகளாயிட்டதே, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக மகமையின் புகழ்ச்சிக்காக தெரிந்து சொல்லப்பட்ட தேவ ஜனமாகிட்டதே, இந்த ஆண்டு தேவனுக்காக நாம் எதை செய்ய போகிறோம், ஆண்டவனுக்காக என்னத்தை செய்ய போகிறோம் என்பதை குறித்து ஏதாவது ஒரு நோக்கம் ஒரு திட்டம் நம்முடைய வாழ்வில். இஸ் தேர் எனிதிங் இன் அவர் லைஃப்? கர்த்தாவே எங்களை உயிர்ப்பியும். தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாகவே ஏற்று அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு பக்குவம் நமக்கு வேணும் பாரு. We have to prepare our heart to receive the word. Don't be stuck. இந்த செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்வது என்னோட கூட திரும்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 51 அதிகாரம் 16-17 பாசிங்க.
பலியை நீர் விரும்புகிறதில்லை.
பலியை நீர் விரும்புகிறதில்லை. பலியை அறிமுகப்படுத்துறது தேவன். அதுக்கு வேதம் சொல்லுது பலியை நீ விரும்புவதில்லை. இதைத்தான் தேவன் விரும்புகிறார். கிளவாசி,
பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான்.
தேவனு கேட்கும் பலிகள் 16 வசனம், பலியை நீ விரும்புறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பணிகள் உமக்கு பெரியவாறதல்ல. ஆனா தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே படிங்க,
தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர்.
தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான என் இருதயத்தை
நீர் புறக்கணியீர்.
நீர் புறக்கணிக்கிற நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயங்களை உலகம் புறக்கணிக்குது. உலகம் பலம் வாய்ந்தவர்களை தேடுகிறது, உலகம் புத்திமான்களை தேடுகிறது, உலகம் திறமைசாலிகளை தேடுகிறது, உலகம் உள்ளவர்களை தேடுது, உலகம் படித்தவர்களை தேடுது. அதனால் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான். ஸ்தோத்திரம் என்ற நம்முடைய செய்திய தலைப்பு தேவனுக்கு ஏற்ற பலிகள். வேதத்திலே பலவிதமான பலிகளை குறித்து சொல்லப்படுது. பழைய ஏற்பாடு அவைகளை குறித்து பேசுதா வரல. பிகாஸ் இட் இஸ் பினிஷ் ஆன் த க்ராஸ். இன்றைக்கும் நாம் செலுத்த வேண்டிய பலிகள் 6 விதமான பலிகளை குறித்து வேதத்தில் நான் பார்த்தேன். ஓவாசுடைய வயலிலே ரோத்து போய் கதிர் பொறுக்கி அடித்து அதை பொறுக்கி கொண்டு வந்தால மாமிக்கும் கொடுக்கிறது. இந்த வாங்க சேர்ந்து புசிப்போம். வாயிலே கதிர் பொறுக்கி கொண்டு வந்திருக்கு. அது போல நாமும் நானும் வேதம் என்கின்ற வாயிலே படித்து சுவைத்து தேவ வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள், இல்லாதவர்களின் பங்குகளை அனுப்புவோமே. கத்தோடைய நாமத்துக்கு பகிர்ந்து உண்டாகும். தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டேன். தேவ மனுஷன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தேவனாலே சாட்சி பெற்ற தேவ மனுஷன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான், என் தேவனே நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இந்த இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டேன். இந்த இந்த விண்ணப்பம் இந்த ஜெபம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் செஞ்சிருக்கிறார் என்பதை நாம் அறிவோமே. 51 சங்கீதம், பத்சேபாலிடத்திலே பாவம் செய்த பரிசுத்தவான், பத்சேபாலிடத்திலே பாவத்திலே விழுந்தபோது அந்த பாவத்தின் கொடுமையை அவர் உணர்ந்த போது, ஐயோ தேவனுக்கு விரோதமாக இத்தனை பெரிய பாவத்தை செய்தேனே என்று அவர் மனசாட்சியிலே அவர் உணர்ந்த போது அவர் தன் ஆவியிலே நொறுங்குண்டார். பாருங்க, ரிக்ரெட் அண்ட் ரிப்பென்ட், மனம் வருந்தி மனம் திரும்புகிறது. இடைக்கு சிலர் மனம் திரும்புகிறார்கள் ஆனா மனம் வருந்துறது, ஐயோ இப்படி செஞ்சிட்டேனே, ஐயோ இப்படி தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டேனே, எனக்காக தன் உயிரையும் சிலுவையில கொடுத்த உன்னதமான தேவனுடைய குமாரனே உமக்கு விரோதமாக இப்படி நான் பாவம் செய்தேனே, நீர் எனக்கு எந்த துரோகமும் செய்யல, நீர் எனக்கு எந்த பிழையும் செய்யல, நான் உமக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியத்தை செய்தேனே. என் மாம்பிச உணர்வுகளுக்கு இடம் கொடுத்து கட்டுப்பாடு இல்லாமல் ஆண்டவரே என்னை அழைத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணி மனுஷர்களுக்கு மேலாக என் தலையை உயர்த்தி ஜாதிகள் என்னை சேவிக்க வைத்தீரே, அனைத்தையும் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே தந்த உம்மை மறந்து உமக்கு விரோதமாக நான் இப்படி பாவம் செய்தேனே. தேவ மனுஷனுடைய உள்ளம் உடைகிறது. பாருங்க, குற்றம் செய்தவர் வாழ்வில் நிம்மதி என்பது எது? தேவனுக்கு விரோதமாக செய்த பாவத்தினால் தேவனுடைய மனுஷனுடைய உள்ளம் வேதனைப்படுகிறது. கர்த்தருக்கு விரோதமாக இப்படி ஒரு துரோகத்தை நான் செய்து விட்டேன், என் தேவனே என் மேல் இறங்குபட்டு அவருடைய இருதயம் நொறுகிறது. பாரு, அவருடைய இருதயம் உடைகிறது. பாரு, தேவனுடைய மனுஷன் பாரு, உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷன் தேவனுக்கு விரோதமாக ஒரு பாவத்தை செய்யும் பொழுது அவருடைய உள்ளம் உடைகிறது, மனம் வருந்துகிறார். ஆண்டவரே உம் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், கர்த்தாவே என்னை மன்னியும். மனம் வருந்தி மனம் திரும்புகிறான், மனம் வருந்தி மனம் திரும்புகிறான். இந்த நிலைமை நமக்குள்ள வரும். நாம் ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமாக ஏதாவது பாவத்தை செய்துவிட்டால், துரோகத்தை செய்துவிட்டால், சவுல போல வந்து கர்த்தாவே மன்னியும் என்றில்லாமல் இப்படியான ஒரு காரியத்தை, ஆண்டவரே உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், மனம் வருந்திருந்தப்பா என்ற பத்தி, மனம் வருந்தி மனம் திரும்ப, இதைத்தான் தேவ விரும்புகிறார். பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, இதற்காக நான் பாவம் செய்து கொண்டிருக்கலாமோ? பாவத்தின் தன்மையை விட பாவியின் மனோநிலைமை தேவனுக்கு முக்கியமானது. ஐ செய்ட் அகைன், பாவத்தின் தன்மையை விட பாவியின் மனோநிலைமை ஆண்டவருக்கு மிகவும் முக்கியம். என்ன நிலைமையில் இருந்து என்ன நினைவோடு அந்த பாவத்தை செய்கிறோம், ஆகவே என்ன நிலைமையில் இருந்து நீ விழுந்தா என்பதை நினைந்து மனம் திரும்ப, இல்லாவிட்டால் ஒரு விளக்கு தண்டை எடுத்து போடு, உன்னை வச்ச இடத்திலிருந்து எடுத்து போடுவேன், நானே உன்னை ஏற்படுத்தின, இப்பொழுது நானே உன்னை தள்ளினே, ஆதாவே நானே உன்னை கொண்டு வச்சண்டா யோசிக்கிறோம். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்துவிட்டும் அப்படியே இருந்து சிரிக்கிறதும் கதைக்கிறதும் படுக்கிறதும் தூங்குறதும் வேலைக்கு போறதும் வரும்போறது எல்லாம் செய்கிறதும், டோன்ட் பிளே வித் காட். ஐ டெல் யூ அகைன், டோன்ட் பிளே வித் யுவர் காட். எனக்கு சேர்த்துதான், ஞானம் உள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துறானே, சந்தோஷப்படுத்துறோமா துக்கப்படுத்துறோமா? உன் பலிகள் எனக்கு எதற்கு? அதை அகற்று என்றார் ஒரு கட்டத்தில் தேவன் தன் ஜனத்தை பார்த்து. இவ்விதமாக பலி செலுத்தியது பலிகளை தேவன் தன் ஜனத்துக்கு அறிமுகப்படுத்தினார். அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தத்தோடு இருந்தது. ஆனா அது எல்லாவற்றையும் ஒரு நேரம் வந்தபோது தேவன் தன்னுடைய குமாரன் மூலமாக சிலுவையில எல்லாவற்றையும் முடித்தார். ஆகவே சிலுவையில முடிந்தது என்று சொன்னாரு. ஆகவே முடிந்ததை நாம் தொடர்கிறது ஆபத்து, அது ஒரு பக்கம் இருக்க. எனக்கு அருமையான தேவன் செலவே, கர்த்தருக்கு விரோதமாக நாம் ஏதாவது பாவம் செஞ்சிட்டா நமக்குள்ள ஒரு உடைவு உண்டாகுதா? ஆண்டவரே உமக்கு விரோதமாக இப்படி செஞ்சேனே, உம்மை துக்கப்படுத்தினேனே. நமக்கு நெருக்கமான ஒருவருக்கு விரோதமாக ஏதாவது ஒன்று செஞ்சிட்டா அவரை துக்கப்படுத்தாதபடி ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிடும். தேவை ஏற்பட்டா சில வேலையில பொய்யும் சொல்லிடுறான், பரிசுத்த பொய், பச்சை பொய். அவரை துக்கப்படுத்தி இருக்கணும். அவர் என்ன நினைப்பார், இவர் என்ன நினைப்பார், இப்படி சொல்லிட்டா அவர் என்ன நினைப்பார், இவர் என்ன நினைப்பார். ஆனா அவர் என்ன நினைப்பார் இதை குறித்து யார் நினைக்க. என்ன கருபெற தேவ ஜனமே, தேவனுடைய மனுஷன், தேவ மனுஷனுடைய இருதயம் உடைந்தது, நொறுங்கினது. எப்பொழுது தெரியுமா? தேவனுக்கு விரோதமாக அவன் பாவம் செய்தது. தான் செய்த பாவம் செய்யும் பொழுது அவனுக்கு அந்த உணர்வு இருக்கல, உணர்வு கூர்வை மங்கி போகிறது. என்ன கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவோட மனுஷன் பாவத்தை செய்யும் பொழுது அவருடைய ஆவிக்குரிய உணர்வு கூர்மை மங்கி போகிறது. பின்பு அவன் உணர்வடையும் பொழுது அவன் உள்ளத்தில் வேதனை பெறுகிறது. ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மட்டுமல்ல, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்க நபனை தொடார். பாவம் செய்கிற மனுஷனை பிசாசு தொடும். அவர் ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தால் கேளு, நான் சொல்றதை கேளு, ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தாலும் பாவம் செய்தால் அவனை பிசாசு தொடர்றதுக்கு இடம் உண்டு. We make a way to the devil. Keep your mind deeply. Think what I am saying. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் பாவம் செய்தால் பிசாசு நம்மை தொடுகிறதுக்கு தாக்குறதுக்கு இடம் உண்டு. அதுதான் வழி, அதுக்குள்ளால வருவான், குடும்பத்துக்குள்ளே வந்து கூத்தாடுவான், கூக்குறடுவான். ஜாக்கிரதை, கவனம், கவனம், கவனம். நன்றாயிருந்த குடும்பத்தில் திடீரென பிரச்சனை, ஒருவேளை நாம் பிசாசுக்கு ஏதாவது இடம் கொடுத்தோமா? சொல்லிலும் செயலிலும் வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு விதத்தில் பிசாசுக்கு ஒரு விதத்தில் கேட்டு திறந்து விட்டோமா? திங்க மாவட்டா, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என் சமாதானத்தையே உங்களை கொடுக்கிறேன். நம்முடைய வாழ்வில் குறைவு இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், ஆனா தேவ சமாதானத்தை நம்முடைய இருதயத்தை எடுக்க முடியாது. தேவனுக்கு விரோதமாக நாம ஏதாவது பாவம் செஞ்சு விட்டா தேவ சமாதானம் நம்மை விட்டு போகும். அல்ல, தேவன் நமக்கு கொடுத்த சமாதானத்தை nobody can steal. ஒருவராலும் அதை திருட முடியாது. Do you know about that? உனக்கு அது தெரியுமோ? சபாதனத்தோடு வாழவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். It's true. There are problems. In our life, வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டு, உண்மைதான். யாருடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லை? யாருடைய வாழ்வில் நெருக்கடி இல்லை? Take Jesus. நம் ஆண்டவர் இயேசு எடுத்துக்கோ. இயேசுவே சொல்றார், என்ன சொன்னாரு, நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அதுவரை எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். யார் சொன்னது? இயேசு சொல்றார், நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம். அது என்ன ஸ்நானம்? சிலுவையில் பாடு. நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அதுவரை எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். இயேசு நெருக்கப்பட்டாரா? எஸ். சோதிக்கப்பட்டாரா? எஸ். அவருக்கு விரோதமாக பரிசேயர் எத்தனை வார்த்தைகளை சொன்னார். எனக்கு அருவர் தேவ ஜனமே, நாம் போகும் வழி அவர் அறிவார், நீ போகும் வழி அவர் அறிவார். இவர் 16:33, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உண்டு. உலகத்தில் இருக்கும் வரைக்கும் உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் திடன் கொள்ளுங்கள், பி கரேஜ். நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். ஐ ஹாவ் கன்க்வர்ட் திஸ் வேர்ல்ட். உலகத்தையே ஜெயித்தவர் உள்ளே இருக்க வாழ்க்கையில நம்பிக்கைட்டவன் கூட நாம வாழுவானே. அந்த பிரச்சனைகளை ஜெயிக்கிறதுக்கு தேவன் உனக்கு பலம் தர மாட்டாரா என்ன? கிருபை தர மாட்டாரா என்ன? ஆனால் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாது, பரிசுத்தமாக வாழ்ந்துகொள், பரலோகத்து தேவனை அண்டுகொள். அடாதி தேவனே உனக்கு அடைக்கலாம், அவருடைய நித்திய புயல்கள் உனக்கு ஆதாரம். ஆகவே அசைக்கப்படுவது, எத்தனை புயல் அடித்தாலும், எத்தனை சூறாவளி அடித்தாலும், எத்தனை பேர் எத்தனை கதையை கதைச்சாலும், நீ அசைக்கப்படுவது. நீதிமான் தள்ளாட விடமாட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. நாம் தேவனை நம்பி வாழுகிற ஜனங்கள் பாருங்க, கர்த்தரை நம்பி வாழுகிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லையே. இதை நீ அறிவாயோ? இதை நீ உணர்வாயோ? தேவ மனுஷன், தேவ மனுஷன்தான், தேவனால அழைக்கப்பட்டவன் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், ராஜாதான். ஆனா ஒரு கட்டத்திலே அவருடைய மனசாட்சி அவன் மழுங்கடித்து பயங்கரமான ஒரு பாவத்தை செய்தான். திரும்ப அவன் உணர்வடைந்த போது
அவருடைய உள்ளம் உடைந்தது. ஆண்டவரே, நான் வேதனைப்படுகிறேன், உண்மையல்லவோ துக்கப்படுத்தி விட்டேன். ஆடுகளுக்கு பின்னாக தெரிந்த என்னை தூக்கி எடுத்து இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ண உண்மையல்லவோ நான் மறந்து போனேன். லார்ட் ஃபோகிவ் மீ. அவருடைய உள்ளம் உடைகிறது. டொருகுட இருதயத்தை தேவரீ தள்ளிவிட மாட்டேன். எப்படியோ இருந்தோம், இப்படியாக ஆண்டவர் நம்மை வாழ வைத்திருக்கிறார். எப்படியோ இருந்தோம், இப்படியாக இன்றைக்கு நம்மை ஆண்டவர் வாழ வைத்திருக்கிறார். அதை மறந்து, தேவன் நம்முடைய வாழ்விலே செய்த எல்லா நன்மைகளையும் மறந்து, நன்றியற்றவர்கள் போல நம் தேவனுக்கு துரோகம் செய்திருக்கிறார். அன்பாய் கேட்டுக்கொள்கிறார். தான் செய்த பாவத்தை உணர்ந்த போது அவருடைய இருதயம் உடைந்தது. நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்க மாட்டார். அப்படி நான் யோசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஸ்திரியை குறித்து என் மனதிலே ஒரு யோசனை உண்டு. அதை நாம் அறிவோமே. ஒரு சாமுவேல் புத்தகத்திலே நான் கேட்கிறேன், சொல்றது கேட்கிறேன், போயிட முடியாது. அன்னால் என்கின்ற ஒரு பரிசுத்த வாட்டியை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மனுஷன் அவள் என்ன, எல்கானாவுக்கு ரெண்டு பெண்சாதி, ஒருத்தி பேர் அன்னாள், மற்றொரு பேர் பெரியநாள். பெரியநாளுக்கு பிள்ளைகள் இருந்தது, அன்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தது. நாம் அறிவோமே, அறியாதவர்களுக்காக சொல்றேனோ. ஆகவே பெரியநாள் அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லாதபடியால் பெரியநாள் என்ன நினைத்தால், அவளிலும் பார்க்க நான், அவளிலும் பார்க்க நான் கம்பியாவன். இதுதான் நமக்குள்ள இயற்கையாகவே இருக்குது. மற்றவர்களோடு நம்மளை ஒப்பிட்டு பார்க்கிறது, அவர்களும் பார்க்க நான். தேவனோ நம்முடைய இருந்தது அறிவர். ஒப்பிட்டு பார்த்து அவள் என்ன செய்வாள், அப்படினால் அடிக்கடி அன்னாளை தூக்கப்படுத்துவாள். வார்த்தைகளினாலே அவளை வேதனைப்படுத்துவாள். வார்த்தைகளினாலே அவளுடைய இருதயத்தை அட்டாக் பண்ணுவாள். பைபிள் சொல்லுது, பட்டய குத்துக்கள் போல பேசுறவர்களும் உண்டு. ஆகவே அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தபடியால் அவளை குறித்து தன்னுடைய வார்த்தைகளினால வேதனைப்படுத்தி பெண்ணினாலே அவளுடைய உள்ளம், அவளுடைய இருதயம் உடைந்து போயிடுது. ஆகவே ஓடினாள், ஓடினாள். வாழ்க்கையின் ஓரத்துக்கல்ல, தேவ சமூகத்தை தேடி ஓடினாள். ஆலயத்திலே போய் அமர்ந்து தேவனை நோக்கி அவள் மண்டாடுகள் பார். ஆண்டவரை நோக்கி வந்தார், உடைந்த உள்ளம் குமுறுகிறது பாரு. மற்றவர்களால தாவீது தான் செய்த பாவத்தினால் அவருடைய இருதயம் உடைந்தது. ஆனால் அன்னால் தான் செய்த பாவத்தினால் அவருடைய இருதயம் உடையல. அடுத்தவள் பேசின வார்த்தையினால், அடுத்தவள் சொன்ன வார்த்தையினால், வசனங்களினால், செய்கிறதினால் அவருடைய இருதயம் உடைந்து போயிட்டு பாரு. உடைந்த உள்ளத்தை கொண்டு தேவ சமூகத்துக்கு விரைந்து போகிறாள் தேவனுடைய மனுஷி பாருங்க. உடைந்த உள்ளத்தோடு, காயப்பட்ட இருதயத்தோடு, கலங்கின கண்களோடு, கண்ணீரோடு தேவ சமூகத்துக்கு ஓடி போனாள். தன் கலக்கங்களை தேவ பாதத்திலே இறக்கினாள். தன் வேதனைகளை தேவ சமூகத்திலே கொட்டினாள். உடைந்த தன் உள்ளத்துக்கு தேவனிடத்திலிருந்து விமோசனம் தேடுகிறாள். தன் குறைவுகளை நிறைவாக்க தேவ பாதத்தை, இவளல்லவோ தேவனுடைய மனுஷிவாரை. என்னுடைய வாழ்வில எந்த சூழ்நிலையிலும் நான் தேவனை நம்பி அவர் தேவ பாதத்தை தேடுகிறேனா, என்னுடைய வாழ்விலே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரையே நம்பிக்கை கொண்டு அவர் பாதத்தை நான் தேடுகிறேனா, அல்லது என்னுடைய வாழ்விலே நெருக்கடிகள் கஷ்டங்கள் வரும் பொழுது வேறு எங்கேயாவது நான் ஓடுகிறேனா? என்ன கருமான தேவ ஜனமே, இந்த 2015 ஆண்டின் ஆரம்பத்தில் நிற்கிற நீயும் நானும் we have to take a decision in our heart. நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். என்ன தெரியுமா, இந்த 15 என்ன நெருக்கடிகள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன குறைவுகள் வந்தாலும், அதையெல்லாம் நிறைவாக்க வல்ல தேவ சமூகத்தை தேடி நாடி ஓடுவோமே. அவரிடத்திலிருந்து ஒத்தாசை வரட்டுமே, அவரிடத்திலிருந்து உதவி வரட்டுமே, அவரிடத்திலிருந்து நன்மை வரட்டுமே, அவரிடத்தில் இருந்து ஆலோசனை வரட்டுமே, அவரிடத்திலிருந்து ஆரோக்கியம் வரட்டுமே, அவரிடத்திலிருந்து நாம் தேவையானது எல்லாம் வரட்டுமே. அதை விட்டு நெருக்கடிகள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது, துன்பங்கள் வரும்பொழுது, குறைவுகள் வரும்பொழுது, வியாதிகள் நடக்கும் பொழுது, ஹவ் யூ ரியாக்ட், எப்படி நான் ரியாக்ட் பண்றேன், அங்கே தெரியும் நாம் எப்படிப்பட்டவர். எல்லாம் நல்லமாக இருக்கும் பொழுது இயேசுவே நீ நல்லவர், ஸ்தோத்திரமே சப்பா ஸ்தோத்திரம். ஆனால் அன்னாளை போல மற்றவர்களால வேதனைப்பட்டு இருதயம் உடைந்து நொந்து போன பொழுதோ, கர்த்தாவே நீர் எனக்கு போது நான் சொல்ற கேளுங்க, நான் சொல்ற கேளுங்க, யாரோ ஒருவர் ஒரு இருதயத்தை உடைக்கத்தான் போற. தீக்க தரிசனம் சொல்றதோ என்னவோ, சம்திங் வில் ஹேப்பன் இன் அவர் லைஃப், கேன் broken our heart. Maybe can happen. யாரோ ஒருவர் ஒரு இருதயத்தை உடைக்கத்தான் போற. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீ எப்படி பிஹேவ் பண்றாய், எப்படி ரியாக்ட் பண்றாய், அதைத்தான் தேவன் பார்ப்பார். நான் சொல்றது மனதில் போய் நாளைக்கு நடக்க போறதை இன்றைக்கு நான் உனக்கு சொல்றேன். மற்றவர் காரணம் இல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் உன்னை நகைத்து பகைத்து உன் உள்ளத்தை வார்த்தையினாலும் வசனத்தினாலும் சொல்லாலும் செய்யலாலும் உடைக்கும் பொழுது நீ என்ன செய்கிறாய், எப்படி ரியாக்ட் பண்றாய், எப்படி பிஹேவ் பண்றாய், தட் இஸ் இம்பார்ட்டன் திங் பிஃபோர் தி லார்ட். அண்ணா, இதற்கு ஒரு பெரிய மாதிரி என்ன தெரியுமா? பெரிநாள் ஒரு பக்கத்தில் அவள் இருதயத்தை உடைத்தாள். சரி, அவள் தான் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். ஆலயத்தில் வந்து தேவ சமூகத்தில் அவள் மனம் திறந்து உடைந்து உள்ளமுடைந்து ஜெபம் பண்ணும் பொழுது அங்க ஊழியக்காரன் பார்த்துட்டு இருந்துட்டு அவன் கூட அவளை விளங்கே இல்லை. யோ, குடிய ஒண்ணு மட்டும் நிறுத்து, எந்த குண்டில வேல் பாய்ச்சினது போலன்னு சொல்லுவார். ஏற்கனவே உடைந்த உள்ளத்தோடு வந்து அவள் தன் இருதயத்தை தேவசமூகத்தில் ஊத்தி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆறுதல் சொல்ல வேண்டிய தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளோ அதை விட வேதனை நிறைந்த உடைந்து போன உள்ள காரணம் இல்லாமல் பெரிநாள் தாக்குறாள், முகாந்திரம் இல்லாமல் தேவ மனுஷனும் வார்த்தையினாலும் புண்படுத்துறார். ஆனால் அண்ணால் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காள் பாருங்க. அப்படி சொன்ன தேவ மனுஷனையும் மதிக்க கற்றுக்கொண்ட தேவ மனுஷி, அங்க தேவனுடைய மனுஷன் தேவனுடைய மனுஷனாகிய ஏலி அன்னாடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டி இருந்து பாருங்க. செய்யாது அவன் குடிக்க இல்லை, ஆனா இவன் என்ன நினைத்த தூரத்திலிருந்து அவன் குடிச்சிருக்கிறான். அவன் குடிய விட்டு விளக்கு, செய்யாத ஒன்றை செய்ததாக இன்னொருவர் சொல்லும் பொழுது நம்முடைய உள்ள முடையிறது அல்லவா? அந்த நேரத்தில் நீ எப்படி, நீ என்ன கதைக்கிறது இப்படி, எனக்கு என்ன படி தெரியுமோ, உனக்கு நான் ரட்சிக்கப்படுறது முதல்ல எப்படி என்ன தெரியுமோ. ஒரு சில சொல்ல கேட்டிருக்கிறேன், சொல்றார்கள் ரட்சிப்ப கொஞ்சம் கலத்திட்டு வரணும். நான் என்ன மனதில் யோசிச்சேன், இவர்கள் நெச்ச நேரம் போடவும் கலத்தமும் இவர்கள் இவர்களால சம்பாதிச்ச சொத்தாது. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ மனுஷன் மனுஷியோட வாடிந்து இந்த வார்த்தைகள் வரலாம். நாம எப்படி பிஹேவ் பண்றோம், எப்படி ரியாக்ட் பண்றோம், ஆண்டவர் அதில் உனக்கு விரோதமாக அநியாயம் அதை தேவன் டீல் பண்ணுவார். எப்பொழுது நாம் சரியாக என்னாகும், 12 அதிகாரத்தில் தேவனுடைய மனுஷன் மோசே, நீங்கள் நான் மறிந்ததுதானே, சொந்த சகோதரர்கள் அவனை அநியாயமாக குற்றம் சாட்டின போது ஒரு வார்த்தை கூட அவன் பேச இல்லையே. ஏன் தெரியுமோ, அவன் தன் தேவனை சரியாக அறிந்திருந்தான். அவனுக்கு தெரியும் இவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டில் என்ன ஒன்றுமில்லை, அநியாயமாக என்னை வேதனைப்படுத்துகிறார்கள், தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார். அவன் மௌனமாக இருந்தபடியால் தேவன் தன்னுடைய மௌனத்தை கலைத்தருவார். மோசே மௌனமாக இருந்தபடியால் தேவன் தன்னுடைய மௌனத்தை கலைத்தாரு, இறங்கி வந்தாரு. டைரக்டாக கால் பண்ண ரெண்டு பேர் வருவாங்க, ஆண்டவர் டைரக்டாக டீல் பண்றார். பாருங்க, என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாக பேசுறதுக்கு நீங்க துணிந்தது என்ன, என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாக நீங்க பேசுறது பயப்படாமல் போனது என்ன? நாம் மௌனமாக இருந்தால் தேவன் நமக்காக பேசுவாரோ? இப்ப நான் அந்த இடத்துல மோசை அவங்களோடு அவங்களோடு பேசி வாக்குவாதப்பட்டிருந்தால் நான் சொல்றேன் காலுங்க, தேவன் அந்த இடத்துல வந்து டீல் பண்ணி கூப்பிட மாட்டார். பல நேரங்களில் பிரச்சனைகள் பல நேரங்களில் ஆண்டவரை புறம்ப தள்ளி விட்டுட்டு நாம சண்டை பிடிக்கிறோம், நாம வாக்குவாதப்படுறது, நாம நான் நியாயம், நீ நியாயம், நீ நியாயாதிபதி, நான் நியாயாதிபதி. நாம ஆவிக்குரியவர்கள் தானே, நாம வளர்ந்த விசுவாசிகள் தானே, தேவ ஆவியானவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறது தானே. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். எங்கே வாக்குவாதங்கள் உண்டு அங்கே சண்டை பிறக்க முடியும். வேதம் சொல்லுறது அவர் தேவனுடைய பிள்ளைகள் வாக்குவாதத்தை தவித்துக் கொள்ள வேண்டும். அது நல்லது, அது ஆவிக்குரியது, தமக்கு தேவையானது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமாகவே பெரிநாளாலும் வேதனைப்படுத்தப்பட்டால், ஆசாரியனாலும் வேதனைப்பட்டால், அவர் உடைந்த உள்ளத்தை தேவ சமூகத்தில் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான அவருடைய இருதயத்தில் இருந்து புறப்பட்ட ஜெபத்தை தேவன் தள்ளிவிட்டாரோ? நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான அன்னாட இருதயத்திலிருந்து வந்த ஜபத்தை தேவன் கேட்காமல் விட்டாரோ? தாவீது ஜபம் பண்றார், நறுங்குண்டது நொறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்க மாட்டேன், தேவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு இடாமல் எடுத்துக்கொள்ளாமல் உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். தேவனோட ஜபத்தை கேட்காமல் விட்டாரோ? காரணம் என்ன? நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஜபம் விண்ணப்பம், இட் இஸ் சோ பவர்ஃபுல், இட் வில் பிரிங்ஸ் தி ஆன்சர்ஸ் ஃப்ரம் காட். தேவனிடத்தில் இருந்து அப்படிப்பட்ட ஜபங்கள் பதிலை கொண்டு வருவார். சோ என கவனிங்க, நாம பண்படணும். தேவன் நம்மோடு சில காரியங்களை இடைபட நாம பண்படணும், ஆனால் புண்படாமல் நீங்களும் நானும் பண்படுறதுக்கு இடமில்லையே. சோ தேவன் சில நேரங்களில சில கடினமான பாதைகளிலால நம்மை நடத்துகிறார். திரும்ப சொல்ற, தேவன் சில நேரங்களில கடினமான பாதைகளிலான நம்மை நடத்துகிறார். இப்ப சங்கீதக்காரன் சொல்றார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நான் வேதனைப்பட்டது நல்லது, அதனால உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். தேவனுடைய சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள தேவன் நம்மை பக்குவப்படுத்துவதற்கு சில கடினமான வாதைகளையாக நம்மை நடத்துகிறாரோ? அது மட்டுமில்ல, தேவன் நம்முடைய வாழ்விலே வைத்திருக்க தன்னுடைய திட்டத்தை நோக்கத்தை ஊழியர்களை நிறைவேற்றுவதற்கு நம்மை பண்படுத்துவதற்கு சில நேரங்களிலே கடினமான சில பாதைகளிலே ஆண்டவர் நடத்துகிறார். ஒருவரை ஆண்டவர் என்னை கைவிட்டு விடுகிறோம், ஆண்டவர் என்னை விட்டு போய்விட்டோம், அந்த அளவுக்கு சில நேரத்தில் நாம நினைக்கிறோம். ஆனால் அது நம்முடைய உணர்வு. ஆனால் நம்ம உணர்வை நாம் சார்ந்து நடக்காமல் சத்தியத்தை சார்ந்து நாம் நடக்கவும் வேண்டால், ஆண்டவர் நம்மை ரட்சித்த நாளில் நம்மை கரம் பிடித்த நாளில் நமக்கு ப்ரோமிஸ் பண்ணியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுறதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான். He will never change yesterday, today and ever and forever. He have an unchangeable God. இறைக்கருவர் தேவ ஜனமே, இவ்விதமான சீரம் பெற்ற வேறு பெரிய ஜாதியது கர்த்தருடைய கண்களில தயவு பெற்றோமேனா, தேவ கிருபை பெற்றிருக்கோமேனா, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், மறு உலகத்தை சுதந்திரித்துக் கொள்ள நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நம்மை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். கண்ண மூடினால் நாம் எங்க போவோம் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஜீவ புத்தகத்தில் நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே கலங்காது, பிரச்சனைகளை கண்டு துவளாது. மற்றவர்கள் ஏதாவது சொல்லிவிட்டால் ஐயோ இனி என்னால் ஒன்று மேலாது, மற்றவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நம்முடைய இருதயத்தை புண்படுத்த ஐயோ இனிமேல் என்னால் இயலாது, என்னால ஜெபிக்க முடியல, படிக்க வேத படிக்க முடியல, ஊழிய செய்ய முடியல, ஐயோ பாரலைஸ்ட். காலாட்களோடு ஓடும் பொழுதே சோர்ந்து போனார். குதிரைகள் குதிரைகளோடு நீ எப்படி ஓடுவாய் என்று எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவர் கேட்டார் 12வது அதிகாரத்தில். காலாட்களோட ஓடும் பொழுதே சின்ன சின்ன காரியங்களை கண்டே நீ சோர்ந்து போனால், ஆண்டவருக்கென்று பெரிய காரியங்களை நீ செய்ய நீ விரும்புறது என்ன? ஆண்டவருக்கென்று பெரிய காரியங்களை செய்யணும் என்று விருப்பம் துடிப்பு இருக்குது, ஆனால் தேவன் நம்ம நடத்துற பாதையில போறதுக்கோ விருப்பம் இல்லை. இவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன கேட்காதேங்க ஆண்டவர். ஒரு மனத்தியால நித்திரை பிடிக்கிறதுக்கு எனக்கு ஏலாது, கொஞ்சம் தூரம் ஓடுறதுக்கு எனக்கு ஏலாது. ஆண்டவருக்காக நடக்காத கால்கள் எதற்கு? கம்பி மாதிரி கால்கள் இருந்தாலும் கத்தருக்கு நடக்காத கால்கள் எதற்கு? தேவனுக்கென்று உழைக்காத கைகள் எதற்கு? தேவனை புகழாத நாவுகள் எதற்கு? ஆண்டவருக்காக பேசாத வாய் எதற்கு? தேவனுக்கென்று பயன்படாத திறமைகள் எதற்கு? ஆண்டவருக்கென்று பயன்படாத வாழ்வும் எதற்கு? Can you think about that, what I am saying? Don't lose your mind here and there. நான் உனக்குத்தான் பேசுறேன், உனக்காகவே வாழப்போறே வாழ், ஒரு நாளைக்கு செத்து போவாய், அது பின்பு ஆண்டவர் எனக்காக வாழ்ந்துட்டு வந்திருக்கு, தொடர்ந்து கதவை உள்ள வரப்போற. எனக்கு அறிவார தேவ ஜனமே, தேவனுக்கு ஏற்கும் பணிகள் நறுங்குண்டது நுறந்து. சோ மற்றவர்கள வார்த்தைகளினாலே நீ புண்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது தேவன் அறிவார். அந்த நேரத்தில் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணு, ஜெபம் பண்ணு. ஏன் தெரியுமா? நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் புறக்கணிக்க மாட்டார். அன்னால் பெண்ணினால வேதனைப்பட்டால், ஆசாரியினாலும் வேதனைப்பட்டால், அவள் குற்றமற்றவள், அதன் அவர்களுடைய வார்த்தையினாலும் செய்கிற அவருடைய இருதயம் நொறுங்குண்டது. ஆனால் அந்த நொறுங்குண்ட இருதயத்திலிருந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்றாலே கத்தரது கான்சர் பண்ண பாருங்க, தாவித பாருங்க, தான் செய்த பாவ துரோகத்தினால் அதை உணர்ந்த போது, அவருடைய உள்ளம் உடைந்த போது, அவன் ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டவருக்கு நேராக அவன் ஜெபம் பண்ணும்போது, விண்ணப்பம் பண்ணும்போது தேவனோட விண்ணப்பத்தை கேட்டார் அல்லவா? ஆகவே தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இதயம். இன்னும் ஒரு 5 இருக்குது, பட் ஐ வில் ஃபினிஷ் இட் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். சீக்கிரத்தில் முடிச்சிடுவோம், நம்புறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது, ஆண்டவருக்கு ஏற்ற பலிகள் என்று சொல்லும் பொழுது, ரெண்டாவது எல்லா திருப்பிக் கொள்ளுங்கள், ரோமருக்கு நிருபம் 12வது அதிகாரம், சீக்கிரமா பாருங்க. ரோமருக்கு நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிப்போம். ரோமர் கேட்டு விருப்பம் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாவது வசனம்.
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை,
தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை கேட்கிறேன். தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. வாரத்துல ஒரு நாள் வந்திருந்து ஒரு கொஞ்ச நேரம் தான் நாம ஆண்டோட வசனத்தை கேட்கிறோம். இதற்கும் நாம செவி கொடுக்காவிட்டால் எப்படி தேவனுக்கு நாம வாழ முடியும்? எப்படி தேவனை குறித்த அறிவு நமக்குள்ள பெருகும்? எப்படி தேவனுடைய நோக்கத்தை நாம நிறைவேற்ற முடியும்? பிளீஸ் லிசன் டு மீ. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை கேட்கிறேன். தேவ மனுஷன் சொல்லுகிறாரு, எழுதுகிறாரு, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை கேட்கிறேன். என்னவென்றால், உங்கள் சரீரங்களை தேவனுக்கு உகந்த பரிசுத்த ஜீவ பலியாக
தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
என்ன கவனிங்க, இது ஆராதனையின் மறுபக்கம். நாம் கரம் உயர்த்தி கைகளை உயர்த்தி பாடி ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஆண்டவர் ஆராதிக்கிறோம் இல்ல பாருங்க, அது ஒன்றுதான் ஆராதனை. நினைக்காதீங்க, வேதத்துல வேறு சில ஆராதனை குறித்தும் பைபிள் சொல்லுது. ஆனா நான் சொல்றேன் கேளுங்க. இந்த பன்னிரண்டாம் அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுது, உங்கள் சரீரங்களை பரிசுத்த ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். சோ இதை நாம் செய்யாமல் என்ன தயவு செய்து குறைக்காதீங்க. என்ன செய்ய, ஐ ஸ்பீக் த ட்ரூத். இதை நாம் செய்யாமல் என்னதான் நாம பாடினாலும் என்னதான் நாம சத்தம் போட்டாலும் தேவன் அதுல பிரியப்பட மாட்டார். சரீரத்தை அசுசிப்படுத்திக் கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணிக்கொண்டு தேவனை நாம் ஆராதித்தால் துதித்தால் ஆண்டவர் சொல்லுவாரு, உன் பலிகள் எனக்கு எதற்கு, அவைகள் என்னை விட்டு விலக்கு என்று சொல்லுவார். நான் தேவ சமூகத்தில் இருந்து பேசுகிறேன், கர்த்தர் கேட்கிறார், அவர் என்னை பேச சொன்னபடியே நான் பேசுகிறேன், அவர் எனக்கு சொல்லும் வரைக்கும் நான் பேசிக்கொண்டே இருப்பேன். இத்தனை வருஷமா பேச ஒரு நாளைக்கு அவர் சொல்லுவார் நிறுத்து, அப்ப நான் நிறுத்துவேன், அது வரைக்கும் பேசிட்டே இருப்பேன். கேட்க காதுள்ளவன் கேட்க கடவுள், எனக்கு சேர்த்து தான் பேசுகிறேன். ஆனமும் பூமியும் அழிந்து போகும் வார்த்தைகளும் ஒரு காலம் அழியாத வார்த்தைகள் நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என கரிமானவர்களே, சோ உங்கள் சரீரங்களை பரிசுத்த ஜீவ பலியாக என்ன ஒப்பு கொடுங்க. சோ ஆண்டவருக்கு நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்கணும், இது தேவனுக்கு ஏற்ற பலி. சோ முதலாவது நாம பார்த்த பலி என்ன தெரியுமா, நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயம். இரண்டாவது தேவனுக்கு ஏற்ற பலி, நம்முடைய சரீரங்களை ஜீவப்படியாக பரிசுத்த ஜீவப்படியாக ஒப்பு கொடுக்க. சோ இதை நாம செய்யாவிட்டால் நாம செய்கிற ஆராதனைகளை தேவன் பிரியப்பட மாட்டார். சோ சரீரங்களை பரிசுத்த ஜீவப்படியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. என்ன கவனிங்க, ஆண்டவருக்கு என்று வாழ விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சத்தியத்தின்படி சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அனுதினமும் அன்றாடம் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. உங்கள் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக ஆண்டவர் இயேசுவுடைய பாதத்தில் அர்ப்பணியுங்க. ஒரு காலத்தில் துர்க்கிரியர்களுக்கு பயன்பட்ட இந்த அவயவங்கள் இனிமேல் நற்கிரியர்களை செய்ய பழகட்டுமே. ஒரு காலத்திலே கூடாத இடங்களுக்கு விரைந்தோடின இந்த கால்கள் இனிமேல் தேவன் விரும்புகிற இடங்களுக்கு வேகமாக போகட்டுமே. ஒரு காலத்திலே அசுத்தமான காரியங்களை பேசி மகிழ்ந்த இந்த உதடுகள் இனிமேல் தேவ காரியங்களை பேசி தேவனுக்கு மகிமை செலுத்தட்டுமே. என கருமானவர்களே, நம்முடைய சரீரத்தை பரிசுத்த ஜீவ பலியாக நாம் தேவனுக்கு படைக்கும். நம்மை படைத்த தேவனுடைய பாதத்திலே நம்முடைய சரீரங்களை நாம பாத படியாக காணிக்கையாக ஒப்பு கொடுப்போமே, சரணடைவோமே. நான் சொல்றேன் கேளுங்க, எந்த பாவமும் புறம்பு இருக்கும், ஆனா சரணத்தில் செய்யற பாவமும் அது நம்மோடு இருக்கும் என்று பைபிள் சொல்லுது. என்ன கவனிங்க, இந்த சரீரத்தை நாம கெடுத்தால் தேவன் நம்மை கெடுப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் சொல்றேன் கவனிங்க, நான் யாரோடய பேசுகிறேன், எனக்கு நல்லா தெரியும், நான் சும்மா கத்தல, எனக்கு தெரியும். இதை நாம் கெடுத்தால் தேவன் நம்மை கெடுப்பார். ஏனென்றால் நம்முடைய சரீரம் ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயம், தேவன் வாழுகிற ஆலயம், ஆவியானவர் இங்கே வாசமாக இருக்கிறார். அதரிசனமான தேவன் நமக்குள்ளே ஆவியாக வாசமா இருக்கிறார். கிறிஸ்துவானவர் வாசமான அகவன்தான் குலசி 2:20 வாசிக்கிற கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதே அந்த ரகசிய உலகத்துக்கு அது தெரியாது, ஆனா உனக்கு தெரியும். உனக்குள்ளே ஆவியானவர் வாசமாக இருக்கிறது நீ அறிவாய், நீ அறிவாய். ஏனென்றால் நீ ரட்சிக்கப்பட்டு தேவ ஆவியானவர் நடத்தப்படும் பொழுது ஒரு பாவத்தை செய்துவிட்டால் உனக்குள்ளே ஏற்படுகிற அந்த 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 உணர்வு, உனக்குள்ளே ஏற்படுகிற அந்த 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 அன்கம்ஃபர்டபிள் ஃபீலிங் உனக்கு தெரியும். ஆவியானவர் துக்கப்படுற பாவம் செய்யப்படுது உனக்குள்ள இருக்க தேவ ஆவியர் துக்கப்படுற என்பதை நீ அறிவாயே. ஆகவே எவர்கள் தேவ ஆவியினர் நடத்தப்படுறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திராக இருக்கிற வேதம் தெளிவாக நமக்கு போதிக்குது. அவர் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சுய புத்தியில நடக்கக்கூடாது, மற்றவர்களுடைய புத்தியில நடக்கக்கூடாது, மாமிசத்தின்படி நடக்கக்கூடாது, மனுஷ விருப்பப்படி நடக்கக்கூடாது, தேவ ஆவியினர் டைரக்ட் பண்ணப்பட வேண்டும். ஒருபோதும் தேவ ஆவியானவர் பாவத்துக்கு டைரக்ட் பண்ணவே மாட்டாரே, இதை நாம் அறிவோமே. அப்படியானால் ஏன் நாம் பாவம் செய்கிறோமோ, ஆவியான நடத்தப்படுகிறோமா? ஒருவேளை ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், நான் அதை கொண்டு சொல்லவில்லை. ஞானஸ்தானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகள் தேவ ஆவியான நடத்தப்படுகிறோம், அப்படின்னு ஏன் நாம் இப்படி அடிக்கடி பாவம் செய்கிறோம்? ஏன் நமக்குள்ள இருக்க ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம்?
எனக்கு பிரசவம் முகாத்திரம் இல்லாம பேசுறேன். ஒருவரும் தேவனுக்கு தூரமானவர்கள் அல்லவே. நம் ஒவ்வொருவருக்காகவும் தனிப்பட்ட விதத்தில் இயேசு மரணத்தை உத்தரித்தார். ஜீவனை தந்து நம்மை வாழ வச்சிருக்கிறாரு, தன் உயிரையும் சிலுவையில தந்து நம்மை வாழ வச்சிருக்கிறாரு. உன்னை இந்த கோலத்தில் படைச்சதியார், உன்னை தான் ஒவ்வொரு நாளும் கண்ணாடிக்கு முன்னால போய் பார்த்து உன் அழக நீய ரசிக்கிறாய் அல்லது ருசிக்கிறாய். உன்னை இப்படி படைத்தது யார் சொல்லு? அம்மா அப்பா என்ன பெற்றாங்க, இட் இஸ் ட்ரூ. அம்மா அப்பாவை படைச்சது யார்? இப்படியே பார்த்துட்டு போற நமக்கு தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். ஆகவே டைரக்ட் ஆன்சர் என்ன? உன்னையும் என்னையும் தேவனே சிருஷ்டித்தார். அவை சிருஷ்டித்த தேவனுடைய பாதத்திலே நம்முடைய சரீரங்களை ஜீவப்படியாக, பரிசுத்த ஜீவப்படியாக படைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ஆண்டவர் விரும்புகிற பலி நம்முடைய சரீரங்களை பரிசுத்த ஜீவ, நாம் வாழுகிற உலகம் பாவ நிறைந்த உலகம், எங்கு பார்த்தாலும் பாவம் விளம்பரங்களை. அப்பப்பா பிள்ளைகளோடு கூட டிராவல் பண்ணலாம் இருக்கு, அந்த அளவுக்கு இந்த உலகம் கெட்டு போய் கிடக்குது. விளம்பரங்களை கண்ணை மூடிட்டு நடக்கலாது, கண்ணை கட்டிட்டு வாழ முடியாது. அப்படிப்பட்ட பயங்கரமான பாவ விளம்பரங்கள் மனுஷன் உணர்வுகளை தூண்டி தவறான விதத்தில் டைரக்ட் பண்ற பல காரியங்களை பிசாசு கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார். பாவங்கள் இலவசம், ஆனால் பரிசுத்த வாழ்வோர் நமக்கு தேவன் அடுகிற ஈவு பாருங்க. சோ தேவனுக்கு ஏற்கும் பலிகள், இரண்டாவது நம்முடைய சரீரத்தை பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்புக்கொடு. கண்ணிடமெல்லாம் நம்முடைய கண்கள் மேகிறதுக்கு இடம் கொடுக்காமல் நம் கவனமாக இருக்கு. ஆகவேதான் வேறு சொல்றது, உன் கண்கள் நேராய் பார்க்க கடவுள். கண்ணானது சரீரத்துக்கு விளக்கா இருக்கு. ஒரு நிமிஷம் கண்ணை நாம மூடினா உலகம் முழுக்க இருட்டா இருக்கு. நம்ம கண்களுக்கு ஆண்டவர் பார்வை தந்திருக்க, பாவங்களை பார்க்கவா, பாவம் செய்யவா? கண்டதையும் கதைச்சு, கண்டதையும் பேசி உன்னை கரைப்படுத்தாது. தேவனுடைய பிள்ளைகள் பேசுறதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு, நம்முடைய வார்த்தையில் ஒரு குவாலிட்டி இருக்கு. கண்டதையும் கதைக்க கூடாது, கண்ட விதமாக கதைக்க கூடாது, உலக உலகத்தார்கள் போல நாமளும் கதைக்க கூடாது, நாம நினைச்சபடி கதைக்க கூடாது, நாம நினைக்கிறது செய்த நாம நினைக்கிறது சரி என்று கதைக்க கூடாது. தேவன் அறிவாரு. படிஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்திருப்பில் கணக்கு ஒப்புக் கொடுக்கும் என்று இயேசு நமக்கு சொன்னாரு. ஆகவே நாம் பேசுகிற வார்த்தைகள் காத்தோடு கலந்து போயிடுது என்று நினைக்க கூடாது. தேவன் கேட்கிறார், இந்த அறிவு நமக்குள்ளே இருக்கட்டும். ஆகவே நம்முடைய வாயினால நம்முடைய சரீரத்தை கெடுக்காம, கண்டபடி எல்லாம் பொய் சொல்லாம, ஊதி ஊதி சரீரத்தை கெடுக்காது. அந்த பெட்டியிலே போட்டிருக்கு, புகை பிடித்தல் உடல் நலத்துக்கு கேடு, சாவுக்கு ஏதுவா? அது நம்முடைய சரத்தை மாத்திரமில்லை, நம்முடைய ஆவியை கிடைக்கும். குடிச்சு குடிச்சு குடியாதே குடியாதே எந்த மகனே, நீ குடிப்பதினால் கிடைக்கும் பலன் மரணம் தானே. யாரு பாடுன்னு கேட்கறீங்களா? புறம் சொல்றேன். சோ நம் சரீரத்தை பரிசுத்த ஜீவ பலியாக ஆண்டோட பாத்துல படைப்போம். ஆண்டவருக்கு விரும்புகிற ஒப்பு கொடுப்பேன். நம்பர் 3, தேவனை கேட்கும் பலிகள். 3வது சிவகுமாருமே பிலிப்பை நிருபர் 4வது அதிகாரம் 16-18 வரை. எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் வாசிச்சிருப்பீங்க இந்த வசனத்தை. படி.
நான் தெசலோனிக்கேயில் இருந்தபோது என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் ரெண்டொரு தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கண்களுக்கு உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது.
எனக்கு கிடைத்தது
பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக
தேவனுக்கு பிரியமான
உகந்த
பலியுமாக எப்பாப்ராத்திபின் கையால் நான்
கவனிங்க,
தேவனுக்கு பிரியமான உகந்த பலி. இங்கே பிலிப்பிய சபை தேவனுடைய மனுஷனுடைய குறைவிலே உதவி செய்தபடியால் அவர்கள் செய்த உதவியை தேவனுக்கு உகந்த பலி என்று அவர் குறிப்பிடுறது நாம் பார்க்க முடியாது. சோ தேவனுக்கு ஏற்கும் பலிகளிலே 3வது வருகிற காரியம் என்னவென்றால், பரிசுத்த வான்களுடைய குறைவுகளிலே நல்ல எண்ணத்தோடு உதவி செய்கிறது தேவனுக்கு ஏற்ற உகந்த பலியாகும். தேவனுடைய மனுஷன்தான், நல்ல கவனிங்க, தேவனுடைய மனுஷர்களுக்கு குறைவு இருக்காதா? இருக்கு. தேவனோடு நெருங்கி நடக்கிறவங்களுக்கு குறைவு இருக்காதா, குறைச்சல் இருக்காதா? இருக்கும். தேவனோடு நெருங்கி நடக்கிறவங்களுக்கு பசி இருக்காதா? இருக்கும். இப்படி நான் சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டு மிகப்பெரிய தீக்கதரிசி யாரு? எலியா. அவனுக்கு ஒரு கட்டத்தில் சாப்பாடு கொடுக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை, ஒரு வழியும் இல்லை. ஆகவே தேவன் சொன்னாரு, இரவும் பகலும் உன்னை போஷிக்கிறதுக்கு நான் காகத்துக்கு கட்டளை இட்டிருக்கிறேன். காகத்தை கொண்டு உன்னை போஷிக்க என்னால முடியும் அப்பா? பிகாஸ் நான் ஐ ஆம் யுவர் கிரியேட்டர். நான் உன்னை படைச்ச தேவன், நான் உன்னை அழைத்த தேவன், நான் உன்னை தீக்கதரிசியாக அபிஷேகித்த தேவன். ஆகவே உன்னை கைவிட மாட்டேன், உன்னை பசியினாலே வருந்துவிட மாட்டேன். அப்படி உன்னை பசியினாலே வருந்துவிடுத்திருந்தால் அதில் ஒரு நோக்கம் இருக்கும். ஆகவே மனப்பூர்வமாக நான் உன்னை ஒருபோது சிறுமைப்படுத்த மாட்டேன். மனிதர்கள் தான் வஞ்சகமாக மற்றவர்களை சிறுமைப்படுத்துவார். ஆனா தேவன் நம்மை சிறுமைப்படுத்தினால் அதுல ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும். வனாந்திரத்திலே தேவன் தன்னை ஜனத்தை சிறுமைப்படுத்தினார். ஏனென்றால் தன்னை விசுவாசிப்பதற்கும் தன்னை அறிந்து கொள்வதற்கும் தன்னுடைய கட்டளைகளை கை கொள்வதற்கும் ஏற்ப அவைகளை சீர்படுத்த, அவர்களை சரிப்படுத்த அவர்களுக்கு குறைவுகளை அவர் அனுமதித்தார், சிறுமைப்படுத்தினார். அப்ப தேவன் நம்மை சிறுமைப்படுத்தினால் அது ஒரு நோக்கம் இருக்கு. மனுஷர்கள் காரணம் இல்லாமல் சிறுமைப்படுத்துவார், ஆனா தேவன் அப்படி ஒன்று செய்யவே மாட்டார். என கருமானவர்களே, பரிசுத்தவான்களுடைய குறைவிலே மனப்பூர்வமாக அவர்களுக்கு உதவி செய்கிறது தேவனுக்கு உகந்த பலி என்று இங்க வேதவசனத்திலே நாம் பார்க்கிறோம். பரிசுத்தவான்களுக்கு குறைவுகள் உண்டாகும், உலகெங்கும் பஞ்சம் உண்டாகும் என்று ஒரு தீர்க்கதரிசி அறிவித்த போது எருசலேமில் இருந்த பரிசுத்தவான்களுடைய குறைவுகளுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளிலே அவன் ஒரு தர்ப்பமணம் சேர்த்து அனுப்பினதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே. அவன் பரிசுத்தவான்களுக்கு குறைவுகள் இருக்கலாம், பரிசுத்தவான்களுக்கு தேவைகள் இருக்கலாம், தேவ மனுஷர்களுக்கும் எனக்கு கஷ்டம் இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அதை அறிந்து உணர்ந்து நல்லெண்ணத்தோடு மனப்பூர்வமாக தேவனுக்கு ஏற்ற விதமாக அவர்கள் குறைவுகளிலே உதவி செய்கிறது தேவனுக்கு ஏற்ற பலி என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்றது. இதை நாம கற்றுக்கொண்டிருக்கிறோமா? இப்படிப்பட்ட சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோமா? இட் இஸ் ட்ரூ அண்ட் ட்ரூத் வாட் ஐ ஆம் சேயிங். நான் என்ன நம்புகிறேன், நம்மாலே பராமரிக்கப்பட வேண்டிய சில பரிசுத்தவான்கள் எங்கேயோ இருக்கிறார். அவங்க குறைவுகளோடு இருக்கிறார், தேவைகளோடு இருக்கிறார். இந்த வருஷம் தேவன் நம்மை அந்த பரிசுத்தவான்களுடைய குறைவுகளில் உதவி செய்ய அவர் கேட்ட பலியை நாம் செலுத்த தேவன் இந்த ஆண்டு நம்மை நடத்துவாராக. அடுத்து 4வது காரியம் என்னவென்றார், படிங்க எபிரேயர் 13வது அதிகாரம் 15வது வசனத்தில் படிங்க.
ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
சரி, அடுத்த பலி என்னங்க? நாம் எல்லாரும் அறிவோமே, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. சோ இதை நாம் அன்றாடம் தேவனுக்கு செலுத்த வேண்டும். என கவனிங்க, நான் முதல் சொன்னதை திரும்ப சொல்றேன், நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பரிசுத்திய ஜீவ பலியாக படைத்து நாம் ஸ்தோத்திர பலிகளை எடுக்கிறது தேவனுக்கு பிரியமாகும். சோ நம்முடைய வாய், நம்முடைய இருதயம், நம்முடைய சரீரம் கரைபடிந்ததாக இருந்தால், என்னதான் நாம இனிமையாக பாடினாலும், என்னதான் நாம வலிமையாக பாடினாலும், என்னதான் நாம அழகாக பாடினாலும், என்னதான் நாம ஆழமாக பாடினாலும், தேவனதை அக்செப்ட் பண்ண மாட்டார். ஆனால் பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகள் தேவனை துதிக்கும் துதி அவருக்கு இன்பமாறு. ஏன் தெரியுமா? பரிசுத்தவான்களுடைய சபையிலே அவர் துதி விளங்குவதா? அது மட்டுமில்ல, பரலோகமே துதியினால நிரம்பிடுது. Heaven is full of praise and worship. வெளிப்படுத்த விசேஷத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு மெய்சிலிக்கிறது. என்ன தெரியுமா? பரலோகம் துதியினாலும் தொழுகையினாலும் நிறைந்து போயிருக்கிறது. இரவும் பகலும், இரவும் பகலும் தேவ சமூகத்தில் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஓய்வில்லாமல் தேவனை தொழுது கொண்டிருப்பதனாலே பரலோகமே நிறைந்து நிரம்பி இருக்கிறது. வேதத்தில் நம்ம பார்க்கிறோமே. சோ பரலோகத்தில் தேவ தூதர்கள் தேவனை தொழுது கொள்ள துதிக்க அவர்கள் பாவிக்கிற மிகப்பெரிய வார்த்தை என்ன? தேவரீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் காட் இஸ் ஹோலி. அப்ப நாம் செலுத்துகிற துதி, ஆராதனை, ஸ்தோத்திர உதடுகளை கனியாகி ஸ்தோத்திர பலி, அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அது உண்மையாக இருக்க வேண்டும். ஆவியோடு உண்மையோடு துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்தோடு துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட துதியில தேவன் வந்து வாசம் பண்ணுவார். அப்ப பரிசுத்தவான்கள் சபையாக வந்து தேவனை துதிக்கும் பொழுது, தொழுது கொள்ளும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருதுபா. ஏன் தெரியுமோ? தேவன் துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிறான். வேதம் தெளிவாக சொல்றது. அவர் தேவனை நாம வரவழைக்க, தேவ சமூகம் நம்மை நிரப்ப, தேவன் நம்முடைய நமக்குள்ளே செயல்பட நாம ஆண்டவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துகிறோம். என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சபைக்கு வந்தால் மனம் திறந்து, வாய் திறந்து, கைதட்டி, கரம் உயர்த்தி, விடுதலையோடு தேவனை துதிக்க தொழுது கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டு கைகளையும் கட்டிக்கொண்டு ஏதோ காட்சி பார்க்கறது போல நாம நிக்கக்கூடாது. நாம இன்னும் விக்கிரகங்களுக்கு முன்பாகவா நிக்கிறோம்? அவைகள் தான் அசையாது. ஆகவே அப்படி நிக்கல. ஆனா நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். சோ அவரை நாம் தொழுது கொள்ளும் பொழுது விக்கிரகங்களை போல நாம நிக்காம அர்த்தத்தோடு உணர்ந்து உண்மையோடு பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தலாம். இவரை பாடாத நாவுகள் எதற்கு? இவரை பாடாமல் பின்ன யாரைத்தான் பாடப்போகிறோம்? இவரை மகிமைப்படுத்தாமல் பின்ன யாரைத்தான் நம்ம மகிமைப்படுத்த போறோம்? நம்முடைய வாழ்விலே ஸ்தோத்திர படிகிறவன் என்னை மகிமைப்படுத்தினான் என்று சங்கீதம் 50வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோமே. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பலி செலுத்து. உன் தனிப்பட்ட வாழ்வில் தனி ஜெபத்தில் ஸ்தோத்திர பலிகளை ஏறிடு. நன்றாக பாடி துதித்து ஆண்டவரை ஆராதி தொழுது கொள். தேவ பிரசன்னத்தை அனுபவி. தேவ ஆவியானவர் உனக்குள்ளே செயல்படட்டும். ஆவியானவர் உன்னை பலப்படுத்தட்டும். தேவன் உன்னோடு பேசுறது உணர முடியும். அதிகமாக நான் பார்க்கிறது தேவனை தொழுது கொள்ளும் பொழுது தேவ ஆவியானவர் ஜனங்களோடு அதிகமாக பேசுறது நான் பார்த்திருக்கிறேன். தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் பொழுது அந்த நேரத்தில் தேவ ஆவியானவர் ஜனங்களோடு இடைப்படுறதை நான் பார்த்திருக்கிறேன். துதி தேவனை பிரியப்படுத்துறது, ஆராதனை தேவனை மகிமை. ஆகவேதான் உன் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயா. துதியையும் தொழுகையும் ஒரு குழம்பு பின்வைக்க கூடாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் 2 மணிக்கு கிருபையின் ஆலயத்தில் தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலிகள் அத்தனையும் ஒவ்வொன்றாக எண்ணி எண்ணி செலுத்தப்பட்டே ஆக வேண்டும். ஒரு குறைவும் இருக்கக்கூடாது, அதுல ஒரு தளர்வும் இருக்கக்கூடாது, அதுல ஒரு பின்னடைவும் இருக்கக்கூடாது. இதற்காகவே நாம கூடி வரும். தேவனை மகிமைப்படுத்தாத சபை எதற்கு? இடிச்சு தள்ளு. தேவனை மகிமைப்படுத்தாத வாழ்வு எதற்கு? இருந்தென்ன? ஆண்டவர் பிரியப்படுத்தாத ஒரு வாழ்வு இருந்தென்ன? கூடி வந்து சபையாக ஆண்டவரை தொழுகிறோம் எங்கள் பிதாவே. அவனவன் தன் குரல் வளத்தை எதுக்கெல்லாம உலகத்துல பாவிக்கிறான். புகழ் பெற ஸ்டார், ஸ்டார் அவன். என்ன ஸ்டாரோ அவங்க பாடுனா உள்ள நாட்டு பிசாசெல்லாம் வந்து கூத்தாடுது. அதான் பாருங்க, ஒவ்வொருத்தனும் அங்க வைக்கிற பெரிய கூட்டங்கள்ல பார்த்து அவனவன் ஆடுற ஆட்டத்தையும் அவங்களுடைய கோலங்களையும் அவங்களையும் பார்க்கும் பொழுது வெளிப்படையாக பிசாசின கிரிய கண்ணால லிட்டரலாக பார்க்கக்கூடியதா இருக்குது. அவங்க பாடுனா உள்ள பொல்லாத ஆவியெல்லாம் கூடி வருது. ஆனா நாம பாடும் பொழுதோ உள்ள பொல்லாத ஆவியெல்லாம் பறந்தோடுது. பாரு, அவர்கள் குரலில் ஒருவேளை இனிமை இருக்கலாம், ஆனா நம்ம குரலில் வலிமை இருக்குது. பாருங்க,
நம்ம குரலுக்கு பிசாசுக்கு கீழ்படுகிறது பாரு. நாம பாடும் பொழுது பிசாசுகள் வெகுண்டு ஓடுது பாருங்க. நாம பாடும் பொழுது உன்னதமான தேவன் மகிமைப்படுகிறார் பாருங்க. ஒருவேளை நம்மளும் பார்க்க அவர்களுக்கு நல்ல குரல் இருக்கலாம், பலம் இருக்கலாம், பலம் இருக்கலாம், ஆனா அவர்கள் குரல்களால தேவனுக்கு மகிமை இல்லை. அவர்கள் தங்கள் புகழுக்காக பாடுகிறார்கள், ஆனா நாம தேவனுக்கு மகிமையாக பாடுகிறோம். நாம நம்மை மீட்டுக் கொண்ட தேவனை போய் புகழ்ந்து பாடி துதித்து அதுக்காக தான் சபைக்கு வருகிறோம். தேவனை தொழுது கொள்ளாத சபைகள் எதற்குங்க? ஆண்டவருக்கு ஆராதனை செய்யாத சபைகள் எதற்குங்க? தேவனை மகிமைப்படுத்தாத சபைகள் எதற்குங்க? தேவனை மகிமைப்படுத்துவது பிசாசுக்கு புரிய, ஆண்டவரை பிரியப்படுத்துறது பிசாசுக்கு புரிய. நம்ம யாரை பிரியப்படுத்த போறோம்? அவை கூடி வந்தா மனம் திறந்து பாடப்பா. உனக்கு பக்கத்தில் அவங்க நினைச்ச உனக்கு உனக்கு என்ன, நீ ஆண்டவர் பாடு. நம்ம சத்தம் பொடியில வந்துடக்கூடாது. நான் கைதட்டி பாட மட்டும் ஏங்க, நீ யாருக்கும் ஸ்டாண்டிங் பிஃபோர் த லார்ட், யாருக்கு முன்பாக நிற்கிற? உண்மையாக ஆண்டவர் ஆராதி, அத்தத்தோடு ஆண்டவருக்கு ஆராதி, துதி செய்வது செம்மையான தகம் என்று வேதம் தெளிவாக சொல்ற வாத்தியங்களை நேர்த்தியாக இசையங்கள் இசைத்து பாடுங்கள். ஓசை உள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள், பிறோசை உள்ள கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள். இடெல்லாம் வேதம் நமக்கு இங்க பார்த்தா சத்தம். நான் இத்தனை ஆலயங்களுக்கு ஏறி இறங்கி இருக்கு, ஒரு ஆலயம் எடுக்குது, ஆனா சில சத்தம் சத்தம் உலகம் போடுற சத்தம் அவங்களுக்கு கேட்குது இல்ல. உன்னதமானவரை துதிக்கிற சத்தம் தான் அவங்களுக்கு பிடிக்குது இல்ல. ஏனென்றால் ஆண்டவரை துதிக்கிறது பிசாசுக்கு பிடிக்காது பாரு. என் ஜனங்களை போக விடு, எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு. நோ 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 நோ, விட மாட்டேன் பார்வ, விட மாட்டோம் பாருங்க. ஆண்டவருக்கு ஆராதனை பிசாசுக்கு பிடிக்காது பாரு. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, என் கரிமான தேவஜனமே, அன்றாடம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்து. காலை எழும்பி உடைய செவ நேரங்களிலே ஆண்டவர் துதிச்சு பாடு. நீதிமான் பாடி மகிழுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை ஆராதிக்கிற போது தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்ததுண்டோ? தேவனை தொழுது கொள்ளும் பொழுது தேவ பிரசன்னத்தை அனுபவித்ததுண்டோ? அநேக தடவுகளில் தேவனை ஆராதி துதித்து தேவனுடைய பிரசன்னத்தில் அகமடுகிறேன். கத்தருக்கு முன்பாக நிற்கிறேன். சத்தியத்துபடி உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவரை பாடுவேன். நான் உள்ளளவும் அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் உண்மை துதியாக நானோ இது முதல் என்றென்றைக்கு உண்மை துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ விட்டுவிட்ட உதடுகள் உண்மை துதிக்குமே. உண்மை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். உண்மை துதிக்கும் துதி என்னாலும் என் வாய்களில் இருக்குமே. இனத்தை கொழுப்பை உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளினால் உண்மை போற்றுமே. இதற்காகவே நீர் என்னை தெரிந்து அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன். என் ஆயுள் உள்ள வரைக்கும் உண்மை ஆராதிப்பேன், ஆண்டவரே துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். தேவனுக்கு பிரியமான பலி. ஆராதிச்சு ஆராதிச்சு ஆண்டவர் இருதயத்தில் இடம் பிடிச்சவர்கள் தாவீது. என்ன நெருக்கடி என்னாலும் பாட்டு. அடே சவுல் வாடாண்டா பிடிக்கிறதுக்கு பாட்டு. அடே சவுல் உள்ள தேறாண்டா பாட்டு பாட்டு பாட்டு. என்ன அவனுக்கு தெரியும் பாட்டு பிசாசுக்கு வேட்டு. பாடுகின்ற பாட்டெல்லாம் பாட்டாகுமா? பாடுகிற பாட்டெல்லாம் பாட்டாகுமா? பரிசுத்தர் இயேசு பாட்டுக்கு இணையாகுமா என்ற ஒரு பக்த பாடுங்க. பாடுங்க, நல்லா பாடுங்க. தனியறையில நல்லா பாடுங்க. மனம் திறந்து பாடுங்க. தேவனை புகழுங்க. உணர்ந்து பாடுங்க. உண்மையா பாடுங்க. ஆவியோடு பாடுங்க. பரிசுத்தோடு பாடுங்க. தேவன் மகிழட்டுமே. உன் குரல் மற்றவர்களுக்கு பிடிக்காது, ஆனா தேவன் ரசிப்பார் பாரு. உண்ட குரல் காகத்துல சத்தங்கள் இருந்தாலும் கவலைப்படாது. அதை ரசிக்கிறதுக்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். இனிமையான குரல்களில் அல்ல, உண்மையான குரங்களில் குரல்களில மகிழ்கிறதுக்கு தேவன் காத்திருக்கிறார். அவர் விரும்புறாத அக்செப்ட் ஆகும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நம்முடைய வாழ்ந்து புறப்படுகிற ஸ்தோத்திரப்படி, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரப்படியாகும். சரி, 13 அதிகாரம் எபிரேயர் 13 அதிகாரம் அடுத்த காரியம் தேவனுக்கு கேட்கும் பலிகள். அடுத்த காரியத்தை படிங்க, 16 படிங்க சீக்கிரம். 13:16.
அன்னியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல்
தேவனுக்கு கேட்கும் பலிகளில் அடுத்து வர்றது என்ன தெரியுமோ? தான தர்மம் பண்ணுகிறது. சோ இந்த ஆண்டு நமக்கு தெரியுமே தான தர்ம ஆண்டு. எனக்கு அறிமானவர்களே, இது ஒரு உபதேசம். இட் இஸ் அ டாக்ட்ரின் அவுட் ஆஃப் த பைபிள். தான தர்மம் பண்றது ஒரு உபதேசம். ஆராதிக்கிறது எவ்வளவு தேவனுக்கு பிரியமோ, ஜெபிக்கிறது தேவனுக்கு எவ்வளவு பிரியமோ, அதுபோல தான தர்மம் பண்றதும் தேவனுக்கு பிரியமாகும். ஆராதனை எவ்வளவு முக்கியமோ, ஜெபம் எவ்வளவு முக்கியமோ, அதுபோல தான தர்மமும் மிக மிக முக்கியம் என்பதை நம்ம மறக்க கூடாது. மத்திய 6 அதிகாரத்தில் ஆண்டவர், நீயோ தர்மம் செய்யும் பொழுது உன் வலது கை கொடுக்கிறது இடது கை அறியாது இருக்கட்டும் அப்படி சொல்லி சொன்னார். மக்கள் பார்க்கும்படி தாரை ஊதுவியாதே. நீ தர்மம் செய்யும் பொழுது 4 பேருக்கு தெரியணும் சொல்லி தம்பட்டம் அடிக்காது. நீ தேவன் இதை பார்க்கிறார், தேவன் இதை பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார் என்ற உணர்வோடு உண்மையோடு நீ தான தர்மம் செய்யப்படும். அது தேவனுக்கு ஏற்ற பலி, ஆண்டவருக்கு உகந்த பலி என்று வேதத்தை தெளிவாய் சொல்றது. என கருமானவர்களே, இதை குறித்து விரிவாக பேசல பரோட் நாளைக்கு நான் ஆண்டவருக்கு பலியிடத்தில் பேச ஒரு காரியத்தை குறிப்பிடுறேன் கேளுங்க. இந்த 10 அப்போஸ்தலர் 10 அங்கே ஒரு கொனேரி என்கின்ற ஒரு மனுஷனை நம்ம பார்க்கிறோம், ஒரு நூட்டுக்கு அதிபதி. சோ அவனை குறித்து வேதம் என்ன சொல்றது, நீ செய்த ஜெபங்கள் தேவ சமூகத்தில் எட்டியிருக்குது. அது மாத்திரம் இல்ல, நீ செய்த ஜெபங்கள் மட்டுமல்ல, நீ செய்த தான தர்மங்களும் தேவ சமூகத்தில் எட்டி, ஆகவே உனக்கு செய்தி சொல்ல ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கிறார். அப்ப எப்படி ஜெபங்கள் தேவ சமூகத்துக்கு போகுதோ, அதுபோல நாம் செய்கிற தான தர்மங்களும் தேவ சமூகத்துக்கு போகுது என்பதை நாம் உணர வேண்டும் இல்லையா? ஹலோ, ஜெபங்கள் மட்டுமல்ல தான தர்மங்களும் தேவ சமூகத்துக்கு போகுது. இப்ப ஒரு கேள்வி வருது, நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனை பேருக்கு தான தர்மம் செஞ்சிருக்கேன், நான் கடைசியாக எப்பொழுது தான தர்மம் செஞ்சிருக்கேன்? இல்லாதவர்களுக்கு, கஷ்டப்பட்டவர்களுக்கு, ஏழைகளுக்கு, பட்டோட குறைவில் 100 இருக்கும் பொழுது உன்னை தூக்கி போறது பெரிய கஷ்டம் இல்லை. அதைத்தான் ஆலயத்தில் இருந்து எல்லாரும் செஞ்சாங்க. ஆனா அதுல ஒருத்தி வந்தா, அவள் ஒரு ஏழை, அடுவில் விதவை, இருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டேன். யோ, உனக்கு புத்தி இல்லை, என்னத்தை சாப்பிட போற, உள்ள ஓடி என்னது கொடுக்க போற, கொடுக்காது, தேவன் வருவார். காலயத்தில் ஒரு கலசம் மாத்தா இருக்கு, ஒரு அப்பம் கதையை விடு, கொண்டு போய் இருக்கு, உத தேவனுக்கு கொடு. உன் கலசத்துல மா குறையாது, எண்ணெய் குறையாது, கொடு. கொடுத்தாள், குறைஞ்சுதான். பஞ்சத்தில் அவள் காக்கப்படையில. தான தர்மம் கிறிஸ்தவத்தில் மிக முக்கியமான போதனை. இது பல சபைகளிலும் உறுதிப்படுத்தப்படலை. நீங்களும் நானும் தேவ கிருபையினால இந்த தான தர்மத்தில் நம்ம யாக்கிறதா இருக்கும். இந்த ஆண்டு தான தர்ம ஆண்டு கர்த்தர் நமக்கு கிருபத்தட்டு போன வருஷத்துல பார்க்க, இந்த ஆண்டு நாம் எல்லாரும் அதிகமாக தான தர்மப்படுவோம். ஒரு மனுஷர் பார்க்கணுமல்ல, உண்மையாக தேவ சத்தியத்தின் படி உண்மையாக நாம் தான தர்மம் செய்வோம். இது தேவனுக்கு உகந்த பலி. கடைசி அண்ட் ஃபைனல் பிலிப்பியர் 2:17, சீக்கிரம் முடிக்க போறேன், சீக்கிரம் முடிக்க போறேன், ஆட சித்தப்பட ரைட். பிலிப்பியர் 2:17
மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் பார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுகிறேன்.
மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் நான் பார்க்கப்பட்டு போனாலும். சோ ஆறாவது தேவனை கேட்கும் பலி என்னங்க, விசுவாசம் என்கின்ற பலி. இந்த பல கோணங்களில் நாம பார்க்கலாம். விசுவாசத்துக்கு பல பக்கங்கள் இருக்குது, பல விதத்தில் அதை வியாக்கியப்படுத்தலாம், பல விதங்களில் அதை விளங்கப்படுத்தலாம். சோ விசுவாசம் என்கின்ற ஒரு பலி என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலர் சொல்ல கவனிங்க, பலி தேவனை பிரியப்படுத்து. உதாரணத்துக்கு நோவா ஆக்கில இருந்து வெளியில வந்தவுடன் அவன் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா, சுத்தமான பறவைகள் மிருகங்கள் எடுத்து தேவனுக்கு பலி செலுத்தினான். அந்த பலியை தேவன் முகந்த போது தேவன் நோவாவோடு உடன்படிக்கை செய்தார். என்ன, இனிமேல் ஜலத்தினால் இந்த பூமியை நான் அழிப்பதில் சொல்லி வானத்தில் என் வில்லை வைக்கேன்னு சொன்னார். இன்றைக்கும் நான் வில்லை பார்க்கும் பொழுது நோவா தேவனோட நோவாவோட தேவன் செய்த உடன்படிக்கை நினைவு கூறுவது இல்லவா, காலங்கள் மாறிப்போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறுவதிலே கர்த்தருடைய நாமத்துக்கும் மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். என்ன கவனிங்க, பலிகள் தேவனாலே உண்டாக்கப்பட்டது, அறிமுகப்படுத்தப்பட்டது. சோ இங்க ஆறாவது பலி விசுவாசமாகிய பலியாகும். சோ பலிகளிலே தேவன் பிரியப்படுகிறார். சோ விசுவாசம் என்கின்ற பலி தேவனை பிரியப்படுத்துகிறது. ஆகவேதான் எபிரேயர் 11:6 நாம் வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். தேவனை பிரியப்படுத்தவனுமாக இருந்தால் நாம் விசுவாசம் என்கின்ற பலியை சரியாக நாம் செலுத்த. சோ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் அதிகமாக பிசாசு அட்டாக் பண்ற ஏரியா விசுவாசம். நேற்று பார்த்தா விசுவாசத்தில் உச்சகட்டத்தில் நிற்பார்கள், இன்றைக்கு பார்த்தா டவுனாக இருப்பார். ஆராதனை இருந்து ஆண்டவர் ஆராதி தேவன வசனத்தை கேட்டு ஒப்பு கொடுத்து போகும், சாரா போவார், வீட்டை போக ஒரு கோல் வருது, அடிச்சு உடைச்சு போட்டு போறது போல எல்லா போ விசுவாச போய் எல்லாம் பைபிள் சொல்லுது விசுவாசம் என்கின்ற பலி. இந்த பலி தேவனை பிரியப்படும். நீயும் நானும் தேவன் மேல வைக்கிற விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தும். எந்த சூழலிலும் எந்த நிலைமையிலும் எந்த கஷ்டத்திலும் யார் கைவிட்டாலும் எனக்கு அருமனவுகளே, இந்த 2015 ஆண்டு முழுவதும் நீ ஒரு வெற்றியுள்ள வாழ்வு வாழ, நீ ஒரு பிரயோஜனமுள்ள வாழ்வு வாழ, நீ தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்வு வாழ, தேவனுக்கு மகிமையான ஒரு வாழ்வு வாழ, ஆண்டவருக்கு ஏற்ற விசுவாசம் என்ற பலியை காத்துக்கொள். அதை செலுத்தி தேவனுக்கு பிரியமான விசுவாசம் என்ற பலியை தேவனுக்கு செலுத்தி ஆண்டவர் மேலே விசுவாசமாகிறது. உன் குறைவுகளுக்கு ஆண்டவரை விசுவாசி, உன் தேவைகளுக்கு ஆண்டவரை விசுவாசி, உன் பிரச்சனைகளை தீர்க்க ஆண்டவரால் முடியும் என்பதை விசுவாசி, உன் நோய்களை தீர்க்க ஆண்டவர் இயேசுவால முடியும் என்பதை விசுவாசி, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்க தேவனாலே முடியும் என்பதை விசுவாசி, உனக்கு நன்மை செய்ய ஆண்டவரால் முடியும் என்பதை விசுவாசி. இந்த 2015 ஆண்டு முழுவதும் தேவன் உன்னை நடத்துவாரு, உன்னை காப்பா, உனக்கு போதிப்பார், உனக்கு போஷிப்பார் என்பதை நீ விசுவாசி விசுவாசி விசுவாசி. ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். எல்லாரும்